ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோட்பாட்டு வேலைகளின் சிறப்பு அம்சங்கள். வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
விடலாலே வாயிலாய் விடுமியார்கள் நின்கடல் பாடலாலே வாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலே வாயிலாய் கவாலி நீக்க திம்மதில் குடலால வாயிலாய் குடலால வாயிலாய் குழாயதன கொள்ளையே அதன பார்வதி பதை
சிவனை செல்வர்களே, நாம் வந்து நம்முடைய சிந்தனையை ரெண்டு தொகுப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று வகுப்பு, இன்னொன்று சொற்பொழிவு. ஏன் இப்படி ரெண்டா பிரிக்கிறோம்னா, வகுப்புல வந்து நாம வந்து கொஞ்சம் நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மூல நூல்கள் என்ன சொல்லுகிறது என்பதை படித்து அறிய வேண்டும். வகுப்பு கேட்கும் போது நீங்க நாளைக்கு ஒரு நூலையோ அல்லது ஒரு சூத்திரத்தையோ ஒரு செய்யுளையோ படிக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு 50% ஆவது அதுக்கு பொருள் வழங்கணும். அந்த ஒரு திறமையை ஏற்படுத்தணுங்கிறது வகுப்போட நோக்கம். ஆனா சொற்பொழிவோட நோக்கம் அது இல்லை. சொற்பொழிவு என்பது பொதுவாக நம்ம சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சொற்பொழிவு. அதுதான் கிளாஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் இன்டெப்தா, ஏன் அப்படி சொல்லக்கூடாது, அது சிந்திக்கக்கூடிய ஆற்றல், அது ரெண்டு, அதுக்கு வந்து என்ன வேணும்னா ரெண்டு அறிவு கட்டாயமா இருக்க வேண்டும். எந்த மொழியில நம்ம படிக்கிறோமோ அந்த மொழியை பற்றிய இலக்கணம், அந்த மொழியினுடைய இலக்கணம் தெளிவாக தெரிஞ்சாதான் நாம வந்து அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று தர்க்கம், எப்பயுமே லாஜிக்கலா இந்த மாதிரி சொன்னா என்ன குற்றம் வருது, அது நம்முடைய சிவஞான பதத்தில் நிறைய இடத்துல அது வரும். இது மாதிரி நீ விளக்கம் கொடுத்தால் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படி கேப்ப. நீ சொல்ற ரைட் ஏத்துக்கிடுவோம், நீ சொல்லுவது லாபா இருந்தால் இந்த இடத்துல ஏன் இப்படி வருது அப்படின்னு கேப்ப. அதனால ரெண்டும் ரெண்டு கண்கள், இலக்கணமும் தர்க்கமும் ரெண்டு கண்கள். அதனால எண்ணும் எழுத்தும் கண்ணன தரும் அவையா சொன்னான். எண்ணும் எழுத்தும் கண்ணன தரும். எண் என்பது நியூமரல் அர்த்தப்படுத்தக்கூடாது. எண் என்பது தர்க்க சாஸ்திரம். எண் என்பதற்கு தமிழ்ல ஒரு அர்த்தம் என்னன்னா தர்க்க சாஸ்திரத்துக்கு எண் என்று பெயர். தர்க்க சாஸ்திரம் படித்தவங்களுக்கு எண்ணர்னு பேர். லாஜிஷியன்ஸ், லாஜிஷியன்ஸுக்கு தமிழ்ல எப்படி சொல்லலாம், எண்ணர். திருக்கோயாரில் வரும் அந்த வார்த்தை. அதாவது தர்க்கத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். தர்க்கம் என்பது வடசொல். இந்த தர்க்கம் என்ற சொல்லுக்கு வந்து ஆங்கிலத்தில் உள்ள இணையான வார்த்தை தான் லாஜிக். ஒன்று லாஜிக், இன்னொன்று எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜி என்று ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில். அதாவது காரண காரியங்களோடு ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்றது, இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படி பார்க்கறது. அது ரிலிஜியன்ஸுக்குள்ள வந்து எப்பயுமே மத சம்பந்தமான ஆராய்ச்சியை பண்ணும் பொழுது லாஜிக்ங்கிற வார்த்தையை விட எபிஸ்டமாலஜிங்கிற வார்த்தை தான் ரொம்ப ஆக்ட் இங்கிலீஷ்ல. When you go into the logic of a religion, when you go into the logic of different faiths, different thoughts, logic ingra vaathaiya vida epistemology ingra vaartha dhaan romba porutham english la.
Dogma and dogma,
dogma ingrathu oru kolgai avanga oru kolgai ulakkatha solradhu dogma. Adhukku inaiyana tamil vaarthaigal enna irukudhu endral yeranam tamil vaarthai idhu solluvadharkulla vaarthaigal. நீங்க கேட்டீங்களே திருமூர்த்தி காட்டப்படைய எத்தனை வார்த்தை வருதுன்னு கேக்குறீங்க. இலக்கணம் நம்முடைய தமிழ் நூல்கள்ல இந்த லாஜிக்கை குறிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை ஒன்று எண், இன்னொன்னு ஏரணம். ஏரணம் மூணு சொல்லி நாளா போகணும். இன்னொரு வார்த்தை அளவை நூல். இந்த மூணு வார்த்தை தான் தமிழ். தர்க்கம் என்பது சான்ஸ்கிரிட் வார்த்தை. இப்போ சைவ சமயத்தினுடைய கொள்கைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூன்று கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இப்ப ஒரு பொருளை பார்ப்பதற்கு ரெண்டு கண்ணையும் கரெக்ட் பண்ணணும். இப்ப ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்தா நான் குருடு இல்லை, எனக்கு ஒரு கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தா எனக்கு தெரியத்தான் செய்யுது, கண்ணு தெரியாம போயிடல. ஆனால் ரெண்டு கண்ணையும் வைத்துக் கொண்டு தெளிவாக பார்ப்பது மாதிரி தெரியுமா? இந்த வார்த்தைகள் திருவள்ளுவர் அதனால தான் சொன்னாரு, என் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்ப இந்த திருக்குறளுக்கு நாம உரையில என்ன எழுதியிருப்போம்? இந்த திருக்குறள் நாம உரையில என்ன எழுதியிருப்போம்? என்னன்னா நியூமரல், எழுத்துனா ஸ்கிரிப்ட் தான் அப்படி எழுதியிருப்போம், அப்படின்னு எழுதியிருப்போம். ஆனா பரிமேல எழுதல, என் என்பது தர்க்கம், எழுத்து என்பது இலக்கணம். ஆகவே ஒரு நூலை படித்து இதுதான் கன்க்ளூஷன் வர்றதுக்கு உனக்கு இந்த ரெண்டு கண்ணாடி கட்டாயமா தேவை. ஒன்று அந்த லாங்குவேஜ் இடம் கொடுக்குமான்னு பாக்குறதுக்கு என்ன வேணும்? இலக்கண அறிவு. அடுத்த சொல்லக்கூடிய கான்செப்ட் சரியா பாக்குறதுக்கு லாஜிக் தெரியுமா? அப்பதான் கிராஸ் பண்ண முடியும். அதை என் எழு அதுதான் அவையாரம் சொன்னான், என்னும் எழுத்தும் கண்ணன தகும். அவன் அவையாரம் அந்த இடத்துல சொன்னான், என்னும் எழுத்தும் என்பது தர்க்கமும் இலக்கணமும் என்பதுதான் என்னுடைய பொறுமை. ஆனால் அது போல என்ன தெரிகிறது, ஒரு பொருளை அறிவதற்கு அந்த ரெண்டு கோணங்கள், ஒரு பொருளை பார்ப்பதற்கு ரெண்டு கண்ணையும் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கண்ணு மைனஸ் நாலா இருக்கலாம், இந்த கண்ணு மைனஸ் அஞ்சா இருக்கலாம். ஒரு ஐடாக்டர் என்ன பண்ணுவார், ரெண்டு கண்ணையும் கரெக்ட் பண்ணுவார். இதுக்கு பொருள் தெளிவா தெரியாதுக்கு. அதே போலதான் சைவ சமயத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கு மூன்று கண்கள் வேண்டும். சிவபெருமானுக்கு எப்படி மூணு கண்ணு இருக்கோ அதே மாதிரி நமக்கு மூணு கண்ணு வேணும்னு சொல்ல. என்ன மூணு கண்ணு வேணும்? தோத்திரம், சாத்திரம், புராணங்கள். இந்த மூன்றிலும் பயிற்சி இருந்தால்தான் நம்முடைய சமயம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஒன்ன மட்டும் பார்த்துட்டு இதுதான் அர்த்தம்னு சொல்லுவோம். ஏன்னா மொழி வந்து எப்பொழுதுமே குறைபாடு உடையது, மறந்து கூட எந்த மொழியாக இருக்கட்டும். நான் ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு ஒரு உங்ககிட்ட ஒரு வார்த்தையை பேசுறேன்னா நான் என்ன நோக்கத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துறேங்கிறத நீங்க முழுமையா புரிய முடியாது. ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து எப்பயுமே குறைபாடு உடையது, அதுல நிச்சயமா மிஸ்டேக் வரும், 100% பிடிக்க முடியாது. சயின்ஸ்ல எதுக்கு பிராக்டிக்கல் வைக்கிறாங்க? தியரி மட்டும் போறா, லேபரேட்டரி ஏன் கூட்டு போறாங்க? தியரி அப்ளை பண்ணி பார்க்கணும்ல. அதுக்கு வந்து நமக்கு சைவத்தில் என்ன வச்சாங்க, மூன்று கண்கள், அதான் வந்து தோத்திரங்கள், சாத்திரங்கள், புராணங்கள். இந்த இப்ப நமக்கு மொதுவாக சைவ சமயத்தினுடைய கொள்கை விளக்கத்தை அதனாலதான் பெரியவங்க என்ன வச்சாங்கன்னா திருமுறைகளுக்கு சாஸ்திரத்துல பயிற்சி இல்லாமல் அதற்கு பொருள் சொல்லக்கூடாதுன்னு வச்சது காரணம் அதுதான். சாத்திர பயிற்சி இல்லாம தேவாரத்துக்கு இந்த அர்த்தம், திருவாசத்துக்கு இந்த அர்த்தம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி வச்சான். அதை நான் அப்பப்ப நான் வரும்போது சொல்லி காட்டுறேன். அன்னைக்கு சொன்னீங்க ஒரு தேவாரத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல இது ஏன் மூணு பிரிவா வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்று ஒவ்வொரு விதமா எக்ஸப்ட் பண்ணும். இப்ப கெமிஸ்ட்ரி ஒரு விதமா சொல்லுது, பிசிக்ஸ் ஒரு விதமா சொல்லுது, அப்ப இன்னொரு விதமா சொல்லுதா போனா, அதாவது தேவாரத்திற்கு அதாவது சாத்திரங்கள்ல பயிற்சி இல்லாமல் திருமுறைகளுக்கு அர்த்தம் சொல்லுவது என்பது எதற்கு சமானம்? நான் இன்னைக்கு மாடர்ன் மெத்தட்ல சொல்றேன், அது பெரியவங்க சொல்லி வச்சது, அது நான் எடுத்த முடிவில்லை. சாத்திரங்கள் பயிற்சி இல்லாமல் திருமுறைகளுக்கு பொருள் சொல்லாத அப்படின்னா அது இன்னைக்கு அது புரியல. இந்த மாதிரிதான் என்னுடைய டாக்டிக்ஸ், நடைமுறை உதாரணங்கள் சொல்லும் போது நமக்கு புரியுது பாருங்க, ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கணும் இல்லையா, அதுக்கு சமானம். சில விஷயத்த நான் சொன்னேன், திருமுறைகள் வந்து எப்பொழுதுமே திருமுறைகள்ல கற்பனை இருக்கும், அந்த ஆங்கிலத்துல போயட்டிக்கல் எக்ஸசஸ், போயட்டிக்கல் எக்ஸசஸ், அது போயம்ஸ் அலௌட். ஒரு கவிஞன்னு சொன்னா கொஞ்சம் பொய்யும் சேர்த்தான் சொல்லணும், அதான் கவிஞன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தோத்திரங்கள்ல கற்பனை வரும், வர்ணனை வரும், அந்த வர்ணனையை போய் நேரம் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஆனா சாஸ்திரங்கள்ல என்ன வராது, கற்பனை வராது, வர்ணனை வராது. அதுதான் சிவஞான போதை நூல்ல என்ன கிடையாது, கற்பனைக்கு இடமே கிடையாது. இப்ப கம்பர் தான் அதுல ரொம்ப கெட்டிக்காரு, கற்பனைக்கு கம்பர். அப்புறம் ரெண்டாவது திருமுறைகள்ல அந்த ஆகமங்கள்ல உபனிஷத்துல வரக்கூடிய சொல்லாட்சி இருக்கு இல்லையா, டெக்னிக்கல் டேர்ம்ஸ், லெக்சிக்கல், ஆங்கில சொன்னா லெக்சிக்க, அதுக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்றாங்கன்னா பரிபாஷை, பரிபாஷை பரிபாஷா, சான்ஸ்கிரிட்ல பரிபாஷா, இங்கிலீஷ்ல லெக்சிக்கன். தமிழ்ல என்ன தெரியுமா இருக்கு, எனக்கு எப்பயுமே அதுதான், இங்கிலீஷ் தெரியும் சான்ஸ்கிரிட் தெரியும் தமிழ் கேட்டாதான் தெரியாது. அதுக்கு தமிழ்ல என்ன வேணும்னா குழுவு குறின்னு பேரு, குழுவு குறி, குழுவு குறி அளவிடகம் கு ரூ அப்புறம் ஒரு ஊ ரூ அளவிடை முடியுமா வேறுபல் துகிலின் முடங்கி அகில் சுமந்து ஆற முழுமுதல் உருட்டி வேறர் பூவுடை அலங்கு சினை புலம்ப வேர் வீழ்ந்து விண்பொரு நெடுவரை பருதியை தொடுத்த தன் கமல் அலர் இறால் சிதைய நண்பல ஆசினி உருமுதை கலாம மீவிசை நாக நறுமலர் உதிர யூகமடு மாமுக முசுக்களை பறிப்ப பூணுதல் இரும்பிடி குளிப்ப வீசி பெருங்களிட்டு முத்துடை வாங்கோடு தளி தத்துற்று நண்பொன் மணிநிலம் கிளற பொன்கொடியா வாழை முழுமுதல் துணிய தாளை இளநீர் விழுக்குடை உதிர தாக்கி கறிக்கொடி கருந்துணர் தூயவள் பொடிப்புற மனநடை மலவுடன் வெறி கோழி வயப்பட இறிய கேளடு இரும்பனை வெளிட்டின் புன்சா என்ன குரு வைரி ஆக்கை குடாடி உடியம். தனித்தமிழ்ல
பேசியிருக்கேன்,
இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் என ஆங்கந்தாங்கே மொழிபுணர் இயல்பே, அங்கே அந்த வார்த்தைக்கு தான் சொல்றாங்க தமிழ் மொழியில. அது காலையில் கூட டாக்டர் இந்த சூத்திரத்தை நடத்தினேன், இதே சூத்திரம் காலையில் டாக்டர் நடத்தினேன் தனியா. ஆகையினால அது மொழி என்பது இந்த கால மாறுபாட்டில் சில மாறுதல் அடைந்து கொண்டுதான் போகும், அது வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை. தனி தமிழ் என்று சொன்னால் அப்போ இதுல வந்து என்ன வராது, சாத்திரங்கள்ல கற்பனை வராது, லைக் சயின்ஸ் நகைச்சுவை வராது. சயின்ஸ்ல நகைச்சுவை வருமா, வென் யூ ரீட் மேத்தமேட்டிக்ஸ் நகைச்சுவை வருமா, ஷேக்ஸ்பியர் படிச்சா நகைச்சுவை வரும் இல்லையா, இங்கிலீஷ் போயம்ஸ் படிச்சா வரும், தமிழ்ல கம்பர் இளங்க படிச்சா நகைச்சுவை வரும். வென் யூ கோ டு சயின்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் நகைச்சுவைக்கு வேலை உண்டா, மேத்தமெட்டிக்ஸ் நகைச்சுவைக்கு வேலை உண்டா, வெரிய சொல் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் சொல்ல முடியுமா, இதன் இன் லாஃப்டர் ஃபார் சயின்ஸ் அதான், பிகாஸ் தே ஆர் சயின்ஸ் சிவஞான போதும் எக்ஸெட்ரா ஆர் சயின்ஸ். அங்க என்ன கிடையாது, நகைச்சுவைக்கு வேலை கிடையாது, கற்பனைக்கு வேலை கிடையாது, திருமுறைகள்ல கலைச்சொற்கள் வராது. ஆனா சிவஞான போதும் கலைச்சொற்கள் வரும், சாஸ்திரங்கள் உள்ளது கலைச்சொற்கள் வரும், இந்த கலைச்சொற்கள் தான் எங்கேயோ போயிட்டோம், அதான் குழுவு புரியாதுன்னு சொல்லி போனோம். கலை அப்படிங்கிற சொல்லே வந்து கலைங்கிற சொல்லே தமிழ் கிடையாது, கலா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தை ஐகார ஈடுபட்டு கலைன்னு வருது அவ்வளவுதான். ஏன் தான் இந்த மொழி ஆராய்ச்சி கலை பிளஸ் ஆச்சாரம் கலாச்சாரம் தான் நம்ம சொல்றோம், அப்படி வருமா தமிழ்ல புணர்ச்சி வருமா, கலை என்பது தமிழ் சொல்லாக இருந்து ஆச்சாரம் என்பது தமிழ் சொல்லாக இருந்தால் தமிழ் இலக்கணத்தின்படி எப்படி புணரும், கலையாச்சாரம் அப்படி வரலையே. அப்ப என்ன தெரியுது, தமிழ் அந்த வடமொழியில் ஆகார ஈறு தமிழ்ல ஐகார ஈறு வரும் என்பது இலக்கணம். சீதா சீதை, வடநாட்டில் போனீங்க சீதைன்னு சொல்ல மாட்டான், சீதான்னு தான் சொல்லுவான், சீதா. அந்த சீதா என்ற ஆகார ஈறு தமிழ் என்ன பண்ணுது, ஐகார ஈறு பெற்று அம்பிகா அம்பிகை, அம்பிகா ஒரு அவனுக்கு நமக்கு அம்பிகை, சீதா சீதை, கலா நமக்கு வந்து அந்த வட சொற்கள் தமிழிலே வரும்பொழுது எப்படி வரும் என்று ஒரு இலக்கணம் இருக்கு. சிலபஸ் மெத்தட் சொல்ல போனா சிலபஸ் மெத்தட். அப்புறம் இந்த அளவை நூலின்படி சிந்தித்த வெக்க சாஸ்திரின் அடிப்படையில் பொருள்களை விளங்க வைத்தல் என்பது சாஸ்திரங்கள்ல மட்டும்தான் வரும், இதெல்லாம் தோத்திரங்கள்ல வராதுன்னு நான் சொன்னேன். வாட் ஆர் தி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் விச் ஆர் நாட் இன் தோத்ராஸ். நான் பேசுவது அதுதான், தோத்திரங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் வராது, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்.
சாத்திரம் சொல்லக்கூடிய அளவை நூல்னு சொல்லலாம், தமிழ்
அளவின்னு சொல்ல முடியாது. அது சாத்திரம்னா சயின்ஸ் தான் அர்த்தம், இங்கிலீஷ் சாத்திரம்.
தமிழ்ல சொல்லுவாங்க,
தமிழ்ல சொல்லுவாங்க புகழ் நூல்கள்,
சாத்திரம்
புகழ் நூல்கள். சாத்திரத்துக்கு பொருள் நூல்,
பொருள் நூல்,
பொருள் நூல். சாத்திரத்துக்கு தமிழ் வந்து பொருள் நூல், தோத்திரத்துக்கு தமிழ் வந்து புகழ் நூல்.
சாத்திரம் மட்டும் எல்லாரும் ஜோதிடத்தை தான்
நினைப்பாங்க, அது உங்க வேலை. ஸ்ரீலங்கா எங்க தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது,
அப்படி கிடையாது.
இங்க ஸ்ரீலங்கால சாத்திரம்னா ஜோதிடம் ஆகி போச்சு. உண்மையில பாத்தீங்கன்னா நோய் அப்படிங்கிறது அது வளர்க்காரு, உலக வழக்க போய் நம்ம கண்டிப்பா செய்யுள் வழக்கு வேணும், உலக வழக்கு வேணும். அதே போலதான் தமிழ்ல வந்து நோய் என்று சொல்றதற்கு டிசீஸ் அர்த்தம் கிடையாது. தமிழ் இலக்கியம் படிச்சீங்கன்னா நோய்னு சொல்றோம், நோய்னா டிசீஸ் அர்த்தம் கிடையாது. தமிழ்ல நோய் என்றால் வருத்தமுறுதல், துன்புறுதல் அர்த்தம். நோய் அதுக்கு பகுதி வந்து நோ தான், நோ பெய். அது மேபி டியூ டு டிசீஸ் ஆல்சோ, ஆனா மற்ற வார்த்தைக்கு நோ தான், அதான் நோதல். நோன்னு சொன்னாலே வருத்தம் தான், இந்த எகரமே வேண்டியது இல்லை. நோ அப்படின்னு சொன்னாலே வருத்தம் தான், எகர சாய் எவ்வளவுதான். ஆனா தமிழ் இலக்கணத்துல என்னன்னு கேட்டா அந்த நகரம் வேண்டியது இல்லை, நகரம் இல்லாமே ஊ அப்படின்னு சொன்னாலே பிளஸ் தான். அந்த நகரம் வந்து என்ன, சாரியே எவ்வளவுதான். ஊன்னு சொன்னாலே பிளஸ், அது நகரம் சேர்ந்து ஊன்னு வரலாம். அதே மாதிரி நோன்னு சொன்னா வரும் நோ, அது எகரம் வரும் நோய். அதே மாதிரி ஆ ஆன்னு சொன்னாலே பசு தான், ஒரு நகரம் சேர்ந்து ஆன்னு வரலாம். தமிழ்ல சிறப்புன்னா நெட்டெழுத்து ஏழும் ஓரெழுத்து ஒரு மொழி ஆகும், குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைந்திடவே. அதை விளக்கினா அது ஒரு அரை மணி நேரம்.
பிணிதான் சொல்லணும்,
பிணி பிணி பிணினா பிணிங்கிறது கூட இன்னொன்னு கட்டுதலும் வரும். அதாவது அது வந்து இதுல வரும்போது டவுன்ல வரும்போது வியாதி, ஆனா வெறுப்புல வரும் பிணிங்கிற வெறுப்பாவும் வரும், அப்ப கட்டுதல்ங்கிற அர்த்தம் பிணித்தல். ரெண்டாவது சாத்திரங்கள்ல வந்து தோத்திரங்கள்ல ஒரு விஷயத்த மறுக்கும் பொழுது ரீசனிங் சொல்ல மாட்டாங்க. இப்ப சமணர்களை எல்லாம் மறுக்கிறார், அதுபோல தமிழ்நாட்டுல பிற சிலதான் சாங்கியத்தை மறுப்பார், சில இடத்துல வந்து பதஞ்சலியை மறுப்பார். பதஞ்சலியவே மறுக்கிறாங்க, ஏன்னா பதஞ்சலி வந்து யோக நூல் செஞ்சவர் தான். ஆகவே அந்த பதஞ்சலியை வந்து அந்த அப்படி மறுப்பாங்க. அம்மா அந்த மாதிரி மறுக்கிற இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க, ஏன் அவரை மறுக்கணும்னு தோத்திரத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா சாத்திரத்துல ஒரு மறுப்பு வந்தா ஏன் மறுக்கணும்னு ரீசனிங்கோட சொல்லுவாங்க. இது ஒரு வேறுபாடு. இன்னொரு வேறுபாடு உபனிஷத்து ஆகமா டெர்மினாலஜி. இந்த உபனிஷத்துல வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகள் தோத்திரங்கள்ல அதிகமா வராது. கூடிய வரைக்கும் அத்வைதங்கிற வார்த்தை எங்கேயாவது வருதா? அத்வைதம் இம்பார்ட்டன்ட், அத்வைதம் 12 தினங்களும் எங்கேயாவது வருதா? வராது. என்ன அது உபனிஷத் டெர்மினாலஜி. சச்சிதானந்தம் வருதா? சச்சிதானந்தம்ங்கிறது என்னது, உபனிஷத் டெர்மினாலஜி. 12 தினங்களும் சச்சிதானந்தம் எங்கேயாவது வருதா? வராது. ஆனா எங்க வருது? அங்க வரும், சாத்திரங்கள்ல வரும். ஆகவே ஆகமம் அந்த உபநிஷத்துல வரக்கூடிய டெர்மினாலஜி இருக்கு இல்லையா, அந்த டெர்மினாலஜிய இங்க வரும், சாத்திரங்கள்ல வரும், தோத்திரங்கள்ல வராது. இதெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், ரொம்ப முக்கியம் அது. நான் சொல்றது ஏன்னா சாத்திரம் ஏன் அப்படி ரெண்டு ஆஸ்பெக்டா இருக்குன்னு ஒரு கேள்வி வரல. சாத்திரம் ஏன் பிரிக்கிறீங்க, இதை ஏன் பிரிக்கிறீங்கன்னு ஒருத்தன் கேட்பான். இன்னையா சாத்திரம் தோத்திரம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்குதான் சொல்றேன். இதனுடைய ரோல் வேற, அதனுடைய ரோல் வேற. அப்புறம் தமிழ்ல வந்து அப்ளைட் கிராமர், தமிழ் இலக்கணம் படிச்சிருக்கலாம், அந்த இலக்கணத்தை வந்து அப்ளை பண்ணி காமிப்பாங்க. இப்படி ஏன் வருது, இந்த ஏன் பொருள் சொல்லக்கூடாது. அத நான் படித்த இலக்கணத்தை அப்ளை பண்ணி பார்க்கறது. உதாரணமா எடுத்துக்கொண்டா சோதரத்துல சொன்னேன், உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுறாவி நீர்மறிவேனியன், அழகி சோதி அம்பலத்தாழ்வான், மலர் சிலம்படி. எல்லாரும் என்ன இருக்காங்க, மலர் சிலம்படின்னா மலர் போன்ற சிலம்படியும் எழுதிட்டு இருக்காங்க, அது தப்பு. ஏன் மலர் போன்ற சிலம்படின்னு சொல்லக்கூடாது? அதான் அதுதான் இலக்கணம் படிக்கணும். மலர் போன்ற சிலம்படின்னு சொன்னா என்ன, மலர் போன்ற சிலம்படின்னு சொன்னா ஓமை தொகை ஆயிடும், அது ஓமை தொகை. ஓமை தொகை வந்தா வல்லினம் மிக்க ஒழிக்கணும், மலர் சிலம்படின்னு தான் வரணும், சகரவுக்கு வரல. அப்ப வினைத்தொகையா தான் வந்திருக்கு.
மலர் என்ற
உலகெல்லாம் மலர் சிலம்படி, அந்த பெரிய புராணத்துல அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் 40 பக்கம் எழுதியிருக்கிறாரு. வர யாரு? யாழ்ப்பாணம் வடகோவை சபாபதி நாவலர். வடகோவை சபாபதி நாவல் என்ன அப்படியே நாவலருக்கு இணையான நாவலர் மாதிரியே அவரும் பெரிய அறிவாளிதான். ஆனா நாவலர் இந்த ரெண்டு பேரும் நாவலர் ஆதீனம் தான். இங்க திருவாரூர் ஆதீனம் தான், திருவாரூர் ஆதீனம் 15வது சன்னிதானம் தான் நாவலருக்கு ஆரம்ப நாவலர் கொடுத்தது. அதுக்கடுத்து 16வது சன்னிதானம் தான் இவரு கொடுத்து வடகோவை ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு 40 பக்கம் வர 40 பக்கம் ஏன் இப்படி சொல்லக்கூடாது? ஆனா அவருடைய தமிழ் வந்து ரொம்ப உயர்ந்த நடை. நாவல தமிழ் கொஞ்சம் எளிய நடையா இருக்கும். சபாபதி நாவல நடை வந்து ரொம்ப, அதாவது இயற்கையாவே அந்த உயர்ந்த நடை இருக்கணும்.
திராவிட பிரகாசிகள்
தான் வருது நாங்கள்
கடுமையா.
ஆனா அருமையா நூல்கள் அதெல்லாம் படிக்கும் போதுதான் நம்மளுடைய அறிவு வந்து ஷார்ப்பனா, இவ்வளவு சமாச்சாரம் இதுக்குள்ள இருக்கான்.
என்ன கருத்து?
அப்ப உலர் சிலம்படி உலகெல்லாம் மலர் சிலம்படி வினைத்தொகை. இந்த உலகம் எல்லாம் உன்னுடைய திருவடியிலிருந்து மலர்கின்றன அப்படியே தான். இந்த உலகெல்லாம் என்பது ரெட்டுட மொழிகள், அது ஒரு தனி கிளாஸ். அந்த உலகெல்லாம் ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு மணி நேரம் உலகம் சொல்லலாம். எப்படி சைவ சித்தாந்தம் அதுக்குள்ள வருது? ஏன்னா நடராஜரே அடி எடுத்து கொடுத்தது இல்ல, சாதாரண விஷயம் இல்லையே. உலகலாங்கிறது நடராஜரே அடிக்கிறது கொடுத்த பாட்டு இல்ல. இப்ப கடவுளுடைய இன்டெலிஜென்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அது போல என்ன பண்றாங்க, இதுல அப்படியே இருக்கிறாங்க. இப்ப சிவஞான போதத்துல அவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை முதல் சூத்திரத்திலையும் வருது, ரெண்டாவது சூத்திரத்திலையும் வருது. ஆனா முதல் சூத்திரத்துல வரக்கூடிய அவை என்ற வார்த்தையினாலே சுட்டப்படுகின்ற பொருள் வேற, ரெண்டாம் சூத்திரத்துல அவை என்ற சொல்லினாலே சுட்டப்படுகின்ற பொருள் வேற. ரெண்டு ஒரே வார்த்தை தான் அவை. ஆனா அது காரண காரியங்களோடு ஏன் அந்த அவை ரெண்டும் ஒரே பொருளை குறிக்கவில்லை? இதுதான் அப்ளைட் கிராமர். ஒரே வார்த்தை தானே, இங்க அவை அங்க அவை. அப்ப அவை என்ற ஒன்றுக்கு ஒன்னாஞ்சூத்திரத்துல அந்த அவை என்ற சுற்றுப்பயிரினாலே குறிக்கப்படுகின்ற பொருள் வேற, ரெண்டாஞ்சூத்திரத்துல சொல்லப்படுகின்றது வேற. அதை நம்ம பார்த்து அதை ரிசர்ச் பண்ணி முடிவு பெறோம் இல்லையா. திஸ் இஸ் கால் அப்ளைட் கிராமர். கிராமர் அப்ளை பண்றீங்க. அந்த அப்ளைட் கிராமர் வந்து எங்க வராது? சோத்திரங்கள்ல வராது, சாஸ்திரங்கள்ல தான் வரும். அப்புறம் இதுவரை ஒரு 7 சொல்லிருக்கேன், இன்னும் சொல்றேன், இன்னும் சொல்லிட்டே போலாம். அப்ப இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா கலம்பம்னு போடணும் தலைப்பு, இல்ல மிசேனியஸ் போடணும். 2வது சினானிம்ஸ், அதாவது ஒரு பொருளை குறிப்பதற்கு பல சொற்கள் இருக்கும். அப்ப ஒரு பொருளை குறிப்பதற்கு எதுக்கு பல சொற்கள் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனா அந்த பல சொற்கள் வந்து அந்த பொருள்ல வந்து ஒரே, பெரும்பாலாக பார்க்கும் பொழுது ஒரே பொருளை குறித்தாலும் கூட நுணுக்கமான வேறுபாடு இருக்கு. அது சாதனத்துலாம் வரும். உதாரணமாக ஆன்மா, உயிர், பசு, புருடன் எல்லாம் உயிரை தான் குறிக்குது. உயிரை குறிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வச்சா போதுமே சார், ஏன் இத்தனை வார்த்தையை வச்சு உயிரை எடுக்கிறீங்க? இல்ல, அங்க என்னன்னா ஒரே உருளை பொதுவாக குறித்தாலும் கூட நுணுக்கமான வேறுபாடு உள்ள இருக்குன்னு அர்த்தம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எப்பயும் எல்லா மொழிக்கும், தமிழ் மொழிக்கும் இல்ல இது இல்ல, எந்த மொழிக்கு எடுத்தாலும் அப்படிதான், எல்லா மொழிக்கும் ஒரே உருளை குறிப்பதற்கு பல சொற்கள் இருந்தாலும் அந்த நுணுக்கமான வேறுபாடு இருக்குன்னு அர்த்தம். ஈட்டிங்னாலும் சாப்பிடறதுதான், டைனிங்னாலும் சாப்பிடறதுதான். இப்ப சாப்பிட்டு ஒரு வார்த்தை வச்சா போதுமே, ஈட்டிங் டேபிள் சொல்லலாமே, ஏன் டைனிங் டேபிள் சொல்லலாம்? ஈட்டிங் டேபிள் ஒரு வசையும் டைனிங் டேபிள் அங்க என்னன்னா, டைனிங் இஸ் அ சிவிலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈட்டிங். அதான் சொல்ல போறீங்க, டைனிங் இஸ் அ சிவிலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈட்டிங். அப்ப என்ன அங்க வேறுபாடு வந்துச்சு பாத்தீங்களா? வேறுபாடு இருக்கு நான் சொல்ல போறேன் உயிர் பிராணன் இன்னொன்னு ஆவி, ஆவின்னு ஒரு வார்த்தை அது பயன்படுத்த, ஆவி உயிர், பிராணன், குருடன், பசு, ஆன்மா, இத்தனை வார்த்தைகள் தெரியும். சினானிம்ஸ், சினானிம்ஸ்னா தமிழ்ல ஒரு குரு பன்மொழி, தமிழ் இலக்கணத்தில் அது பேர் ஒரு குரு பன்மொழி தான் சினானிம்ஸ், சரியான தமிழ். ஒரு குரலை குறித்து வருகின்ற பல சொற்கள். அப்ப தேர் இஸ் நான் சொன்னேன் ரெண்டு வார்த்தை உங்களுக்கு சொன்னேன், டைனிங் அண்ட் ஈட்டிங், மேரேஜ் அண்ட் வெட்டிங். ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? எனக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருந்தா கூட உங்களுக்குள்ள இன்னொரு ஏதோ ஒரு இல்ல இருக்கு உள்ள. அதே போலதான் கடவுளை, அதுவும் எல்லாத்துக்கும் கடவுளை குறிப்பை பாருங்க, பிரம்மம், சிவம், சக்தி, பதி, குலம் கடவுளை தானே குறிக்கு, சச்சிதானந்தம் அது கடவுள் தான், சச்சிதானந்தம் அழகுதான் குறிக்குது.
முனைவன்,
முனைவன்கிறது ஆமா, அது திருகாப்பியத்துல முனைவன் ஒரு காரணத்துக்காக கொடுக்குற. ஆனா பெரும்பாலும் முனைவன்கிற சொல் வந்து சாஸ்திரத்துல வராது, இலக்கியத்துல வராது. ஆனா சாஸ்திரத்துல வர்றது நான் சொல்றேன், சாஸ்திரத்துல சிவம், பதி, சக்தி, பிரம்மம், தத், சச்சிதானந்தம், இது பல சொற்கள் கடவுளை குறிப்பு இத்தனை சொல்லு. அப்ப இவ்வளவு என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்ட குறிக்குது, அது கூட வேறுபாடு இருக்குன்னா இருக்கு, வேறுபாடு இல்லைன்னா இருக்கு, இத்தனை வார்த்தையா வேறுபாடு இருக்கிறது, நுணுக்கமான வேறுபாடு இருக்குங்க. அப்போ இந்த நுணுக்கமான வேறுபாடுகளை சாஸ்திரத்தில் தான் தெரிஞ்சு கொள்ள முடியும், சோத்திரத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாது. அடுத்த சமயத்தினுடைய கொள்கை விளக்கம்னு ஒண்ணு இருக்கேன், நம்ம சமயம் என்ன, கடவுளை பற்றி என்ன சொல்கிறது, உலகத்தை பற்றி என்ன சொல்கிறது, உயிரை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு அதான் கொள்கை விளக்கம். அந்த கொள்கை விளக்கம் என்பது தோத்திரங்களை வைத்துக் கொண்டு சொல்ல முடியாது. இப்ப பல திருமுறை பாடல்ல இருந்து பல தேவாரங்கள் எடுத்துக்கொண்டு அதுல சொல்ற இலக்கணத்தை இயேசுநாதர் கூட அப்ளை பண்ணி காட்டலாம், அல்லாவுக்கு அப்ளை பண்ணி காட்டலாம், அவருக்கு அந்த குணங்கள் எல்லாம் இருக்கு சொல்லலாம் இல்லையா. அது இன்னும் கொஞ்சம் படிச்சவங்க விளையாட்டு பண்ணவங்க நிறைய விளையாட்டு பண்ணலாம். அப்ப என்ன தெரியுது, அந்த சொற்கள் தெரிஞ்சா போதாது, சமயத்தினுடைய கொள்கை விளக்கம், எதை நீங்கள் கடவுள் என்று கூறுவீர்கள், எதை உயிர் என்று சொல்கிறீர்கள், எதை பிரபஞ்சம் என்று சொல்கிறீர்கள், எதை மாய் என்று சொல்கிறீர்கள், அந்த கொள்கை விளக்கம் எங்க வரும், திருமுறைகள்ல வராது. ஆனா திருமுறைகள்ல சொல்லன்னு அர்த்தம் இல்ல, திருமுறைகள்ல சொல்லி இருக்கிறாங்க, ஆனா யூ கேனாட் ஃபைண்ட் அவுட் இந்தியாவில் தோன்றிய தர்சனங்கள், ஆறு தர்சனங்கள், அந்த ஆறு தர்சனங்கள், அந்த தர்சனங்களை பற்றிய விளக்கம் திருமுறைகள்ல வராது. சாங்கியம், யோகம், அப்புறம் வந்து நியாயம், மீமாம்சை, இதெல்லாம் தர்சனங்கள் என்று பெயர். இந்த தர்சனங்கள்ல என்னன்னு கேட்டா ஒரு செட்டன் லெவலுக்கு நமக்கு அக்செப்டபிள் அது, ஆனா ஹையர் லெவலுக்கு போகும்போது சில இடத்துல அது வந்து அக்செப்ட் பண்ணல, 100% அப்படியே நம்ம அப்ளை பண்ண முடியாது. சாங்கியம், சாங்கியம் ஒரு முக்கியமான இந்தியன் பிலாசபர், முக்கியமான ஒரு அங்கத்தை பெறுவது சாங்கியம். அது ஒன்னுக்கும் இந்த ஆறு தர்சனங்கள்ங்கிறது ஒரு இந்திய நாட்டில் அது ஒரு சமயங்கள் வேற, தர்சனங்கள் வேற, சமயங்கள் வேற,
தர்சனங்கள்.
அதாவது சில கான்செப்ட்ஸ் பேஸ் ஆன் சயின்டிபிக் பேசிஸ், டேக்கிங் தி வேதாஸ் அஸ் அத்தாரிட்டி அப்படின்னு அடிப்படை தான் தர்சனங்கள், முக்கியமான சத்காரியவாதத்தின் அடிப்படையிலே தான் உதாரணமாக சொல்ல போனால் வாதங்களை முன்வைக்கும் பொழுது, வாதங்கள், அந்த வாதங்களை முன்வைக்கும் பொழுது சைவ சித்தாந்தம் எந்த வாதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு முன்னே வைக்கிறது என்று கேட்டார், அந்த சாங்கியம் சொன்ன சர்க்காரியவாதம், சர்க்காரியவாதம் சொன்னவன் யாருன்னு கேள்வி அடுத்தாரு, யார் யார் சொன்ன சர்க்காரியவாதம், சர்க்காரியவாதம் சொன்ன கபில முனிவர், அந்த கபில முனிவர் தன்னுடைய அவங்களும் ஹைலி இன்டெலிஜென்ட், அளவு சந்தேகம் இல்லை, அந்த கபில முனிவர் ஒரு நூல் செஞ்சார், அந்த நூலுக்கு பேர் தான் சாங்கியம். அந்த சாங்கியத்துல இந்த சர்க்காரிய வாதத்தின் படிதான் நீ வந்து ஆராய்ச்சி பண்ணாதான் ரிசல்ட் சரியா வரும்னு சொல்லியிருக்க. ஆகவே அந்த அந்த இதை பொறுத்த வரைக்கும் சாங்கிய முனிவர் சொன்னது சரி. ஆகவே அதை எடுத்துக்கொண்டு சர்க்காரியவாதம் என்று நாம்.
அவர் என்ன சமயம்?
அவர் வந்து அவருடைய சமயத்தை பற்றி அதிகமான வரலாறு இங்க வரல. அவர் முனிவர். முனிவர் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் கேட்டா, முனிவர்கள் என்று சொன்னால் முனிவர்கள் இன்னொரு வார்த்தை ரிஷிகள். அவங்கள ரிஷிகள்ல வர்றாங்க. ரிஷிகளுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். ரிஷிகளுக்கு அந்த ரிஷிகளுக்கு ஒரு பவர் உண்டு. ஆனால் அந்த ரிஷிகள் சொல்லுவதே நமக்கு வந்து ஞானம் ஆகிவிடாது. அதான் சைவம் என்ன சொல்லுங்க, ரிஷிகள் ஒரு உயர்நிலையில் உள்ளவங்க. ஆனா ரிஷிகள் சொன்னதெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, கடவுளுடைய ஆணையினும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த இன்டர்பிரேஷன் இருக்கு. அவர்களுக்கு ரிஷிகள்னா என்ன அர்த்தம், அந்த வேதத்தை வந்து தங்களுடைய தவோ வலிமையினாலே அந்த காஸ்மிக் சவுண்ட வந்து டீசைபர் பண்ணி பார்க்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. ரிஷிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் டீசைபரிங் த காஸ்மிக் சவுண்ட். அதான் ரிஷிங்கிற வார்த்தை. ஒன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் டீசைபரிங் த காஸ்மிக் பொட்டன்சியல், த சவுண்ட் பொட்டன்சியல். அது ஒரு பெரிய அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். செய்த தவத்தின் எல்லா திறமையும் எப்படி ஒரு செவர்மான கொடுக்குற அவங்க குரு ஜென்மத்தில் தவத்துக்கு தகுந்தாலும் கொடுக்குற. ஒருத்தர் நல்ல குரல் வாங்கி மாதிரி நல்லா பாடுறார், இன்னொருத்தர் நல்லா உடல் வாங்கிருக்கு நல்லா ஆடுறார். அதெல்லாம் இறைவன் கொடுத்தது தானே. அப்ப நல்லா ஆடுறாருங்கிறதுக்காண்டி நடராஜன் அரண கலைக்கு அவர் தான் ஆசையா, நல்லா ஆடுறாருங்கிறதுக்காண்டி சரியான போதுக்கு அவர் சொல்றது ஏற்றுக்க முடியுமா? அது ஒரு திறன். அதே போலதான் ரிஷிகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்குறோம் நம்ம. அந்த ரிஷிகள் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள். ஆனா அந்த ரிஷிகளுடைய முடிவு இருக்கு பாருங்க, ஞானத்தை பற்றி வரும்பொழுது அவர்கள் சொன்ன ஃபைண்டிங்ஸ் நாட் கன்க்ளூசிவ். ஆகவே இந்த சர்க்காரிய வாதத்தை அடிப்படையாக கொண்டுதான் சைவ சித்தாந்தம் அமைந்திருக்கிறது. அது அனைக்க சமயம் மேற்கோள். அதுக்கு எங்க ப்ரூஃப் இருக்கு? அதாவது சர்க்காரிய வாதத்தின் அடிப்படையில் தான் சைவ சித்தாந்தம் தன்னுடைய கொள்கையை நிறுவுகிறது. இப்ப ஞானிகள் வந்து எதுக்காக வாத அதை சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க கடவுளை பார்த்தாச்சு, அவங்க பாட்டு வேலை முடிஞ்சு அவங்க பாட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம நெறிப்படுத்தணுங்கிற ஒரு கடமைக்கு தான் மட்டும் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒன்றும் லாபம் இல்லை, அவங்க சொல்லி ஏதாவது ஆக போதா அவங்களுக்கு இல்லையா? நால்வர்களுக்கோ நம்ம சமயக்குறவர்கள் சந்தானவர்களுக்கோ நமக்கு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஆக போதா ஒன்றும் இல்லை. ஆனாலும் என்ன செய்யறாங்க, நம்மை நன்னொழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நமக்கு சில உபதேசங்களை பண்றாங்க.